கேம்ஸ் நதிக்கரையிருந்து தேடி வரும் ஓசை, தேன் தமிழில் சேதி பல பாடி வரும் ஓசை.
வணக்கம் நேயர்களே, லண்டனில் தனது ஒலிபரப்பு பயணத்தை 1941 தொடங்கி இன்றுடன் தன்னுடைய ஏறக்குறைய 76 ஆண்டுகால சிற்றலை ஒலிபரப்பை முடித்துக் கொள்ளும் பிபிசி தமிழோசையின் நீண்ட நெடிய வரலாற்றிலிருந்து ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு வழங்குகிறோம். பிபிசி தமிழ் 1941 மே மாதம் 3 ஆரம்பிக்கப்பட்டது என்றாலும் அதற்கு முதலில் தமிழோசை என்ற பெயர் சற்று பின்னர்தான் வந்தது. அந்த பெயர் பிபிசி தமிழ் சேவைக்கு கிடைத்த பின்னணியை பிபிசிக்கு அளித்த ஒரு பேட்டியில் விளக்கினார் தமிழ்ச் சேவையின் ஆரம்பகட்ட ஒலிபரப்பாளர்களில் ஒருவரான சிவபாத சுந்தரம்.
பிபிசி தமிழ் நிகழ்ச்சி யுத்த காலத்திலே ஆரம்பித்த போது இலங்கை கடிதம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த காலத்தில் இலங்கை கடிதத்தை அதை எழுதி படித்தவர் எனக்கு தெரிந்த அளவில் மிஸ்டர் டெம்போ என்று பேர், அவர் சம்பு இலங்கைக்காரர். ஆனால் ஐசிஎஸ் பாஸ் பண்ணி இங்கே சென்னையில் கலெக்டராக இருந்தவர் அவர்தான் முதல் முதல் அந்த தமிழ் கடித இலங்கை கடிதத்தை படித்துக் கொண்டிருந்தவர். 1947 கடைசியில் 2வது மகாயுத்தம் முடிந்தவுடனே இதை ஒரு சங்கீத நிகழ்ச்சியாக நடத்தணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு அங்கிருந்து வந்து என்னை கேட்டு நான் 47 செப்டம்பரில் பிபிசிக்கு போயிருந்தேன். அதன் பின்னர் 1948 ஒரு முறையான சஞ்சீவ நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு ஏற்பாடாகி ஒரு சிக்னேச்சர் டியூன் தயாரித்து தமிழ் ஓசி என்ற ப்ரோக்ராம், அதாவது உலகமெல்லாம் தமிழ் வரவேண்டுக்காக இலங்கை கடிதமாக இருந்ததை உலக கடிதமாக அல்லது உலக நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு ஏற்பாடாகி 1948 தமிழ் ஓசி என்ற பேர் இந்த தமிழ் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடாயிற்று.
நிகழ்ச்சியின் முகப்பிசையிலும் அவ்வப்போது மாற்றங்கள் ஏற்பட்டுத்தான் வந்தன. மிக நீண்டகாலம் தமிழோசையின் முகப்பிசையாக விளங்கிய இந்த இசையை தமிழோசையின் புதிய நேயர்கள் அறிந்திருக்க முடியாது. 1999 வரை கூட முகப்பிசையாக இருந்த இந்த இசை மறைந்த இசைக்கலைஞர் டி.பி. ஜெயராமையர் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் வாரம் ஒருமுறை, பின்னர் வாரம் இருமுறை என்று ஒலிபரப்பாகி வந்த தமிழோசை 1980 வாரம் 5 பின்னர் தினசரி ஒலிபரப்பாக வளர்ந்து வந்தது. 1980 சங்கர் அண்ணா என்று நேயர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட ஒலிபரப்பாளர் சங்கரின் கைவண்ணத்தில் பிபிசி தமிழோசை சஞ்சிகை நிகழ்ச்சியாக நாடகங்கள் மற்றும் சித்திரங்கள் மற்றும் கொஞ்சம் செய்திகள் என்று ஒலித்தது. சங்கர் என்கிற சங்கரமூர்த்தியின் மொழியாக்க நாடகங்கள் அப்போது மிக பிரபலமாக இருந்தன.
டென்மார்க் இளவரசன், மகாகவி ஷேக்ஸ்பியர் இயற்றிய துன்பியல் நாடகம், தமிழ் கவிதை வடிவம் எஸ் சங்கரமூர்த்தி சங்கர். பொலோனியஸின் மகனும் ஒபீலியாவின் தமையனுமான லாய்டஸ்
சங்கரண்ணாவின் தயாரிப்பில் உருவாகி அவரது கம்பீர குரலுடன் ஒலித்து வந்த இந்த நாடகங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏராளமான வரவேற்பு கிடைத்து வந்தது. சஞ்சிகை வடிவ நிகழ்ச்சி என்றாலும் அப்போதே அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்களின் பேட்டிகளும் அவ்வப்போது தமிழோசையில் ஒலித்து வந்தன. தமிழகத்தின் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் ஒருமுறை லண்டன் வந்தபோது பிபிசி தமிழோசைக்கு அளித்த பேட்டியிலிருந்து ஒரு கீற்று இதோ.
மாநாட்டின் விளைவு என்று பிற சொல்வார்கள், அல்லது மாநாட்டில் ஒருமைப்பாடு உணர்வு ஏற்படுத்துவதற்கு காரணமாயிருந்த அந்த நிலைமையின் விளைவு என்றும் சிலர் சொல்லுவதுண்டு. என்னை பொறுத்தவரையில் உள்ளபடியே ஒரு நிலைமையை உணர்கின்ற தன்மை யாருக்காவது இருந்தால்தான் இந்த மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். இது தென்னிந்திய மக்கள் என்று அழைக்கப்படுகின்ற தென்மாநில மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இந்தி பேசாத இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களின் பிரச்சனை என்பதை நாங்கள் எங்களுடைய கருத்தில் கொண்டுதான் இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகின்றோம். அந்த வகையில் இப்போது நாங்கள் கூட்டிய தென்னக முதல்வர்களின் மாநாடு ஒரு முதல் படிதான். இதை தொடர்ந்து மற்ற ஏனைய மாநிலங்கள், இந்தியை தாய்மொழியாக கொள்ளாத மாநிலங்கள் எவையவையோ அவர்களுடைய முதலமைச்சர்களையும் அங்கே வரவழைத்து கருத்துக்களை தெரிந்து கொண்ட பிறகு பிரதம அமைச்சரையும் அழைத்து நாங்கள் அனைவரும் எங்களுடைய கருத்துக்களை அவரும் சொல்லி இந்த மாநில மக்களுடைய கருத்துக்கள் எவ்வளவு அடிப்படையாக ஊறிப்போன நம்பிக்கை மட்டுமல்ல உணர்விலே அது சேர்ந்து விட்டிருக்கிறது என்பதும், அது ஒரு உரிமை பிரச்சனை என்பதையும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டுவதோடு அதன் வழியாக நல்ல பல சீர்திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஒருமைப்பாடு காப்பாற்றுவதற்கு வழிவகை செய்யும் என்ற நம்பிக்கையில் இதை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம்.
அப்போதைய தமிழக முதல்வர் MGR. இலங்கை போர் 80களின் ஆரம்பத்தில் வெடித்த நிலையில் பிபிசி தமிழோசையின் கவனம் இலங்கை பக்கம் குவிந்தது. இலங்கை அரசியலில் முக்கிய பங்காற்றிய தலைவர்கள் பலரது குரல்கள் தமிழோசையில் ஒலித்தன. இலங்கையின் தமிழர் விடுதலை கூட்டணியின் மறைந்த தலைவர் அப்பாபிள்ளை அமிர்தலிங்கம் தமிழோசைக்கு அளித்த ஒரு பேட்டியிலிருந்து ஒரு பகுதி.
இந்த முன் நிபந்தனையை ஜனாதிபதி ஜயவர்தனா அவர்கள் இடுவது இந்த பேச்சுவார்த்தையை தட்டி கழிக்கும் நோக்கம் என்றே நான் கருதுகின்றேன். சென்ற 6 ஆண்டுகளாக எவ்வித முன் நிபந்தனையுமின்றி அவர் எமது பிரச்சனைகளையொட்டி எம்மோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இந்த நேரத்தில் இந்த 6வது அரசியலமைப்பு திருத்த மன்றத்தை அவர் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் இருந்து எங்களை வெளியே அனுப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார். இதன் விளைவு அமைதியாக ஜனநாயக ரீதியாக தமது உரிமைக்கு தமிழ் மக்கள் போராடும் வழியை அடைத்து அதனால் பாராளுமன்ற முறைகளுக்கு அப்பாற்பட்ட ஜனநாயக முறைகளுக்கு அப்பாற்பட்ட வழிகளில் தமிழ் மக்களை தள்ளிவிடும் ஒரு பலனைத்தான் இது கொடுக்கும்.
அப்பாபிள்ளை அமிர்தலிங்கம். இதேபோல விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் பல முறை பிபிசி தமிழோசைக்கு பேட்டியளித்திருக்கிறார். இந்தியாவின் பெங்களூருவில் தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டின் போது பிபிசி தமிழோசைக்கு அவர் அளித்த பேட்டியிலிருந்து ஒரு துளி.
சார்க் மாநாட்டில் எங்களுடைய கருத்தை கேட்பதற்காகவே எங்களை அழைத்தார்கள். அது மட்டுமல்லாது அப்போது அதில் எங்களுடன் பேசிய வெளியுறவுச் செயலாளர் வெங்கடேசன் அவர்களும் உங்களுடைய கருத்து தான் அங்கு முக்கியத்துவமானது, எனவே உங்களுடைய கருத்தை தான் நாங்கள் முதல் எதிர்பார்க்கிறோம் என்று என்னிடம் கூறினார். அங்கும் மக்களுடன் மக்களை பாதுகாப்பதில் நேரடியாகவும் அத்துடன் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கலந்துவிருக்கும் எங்களுடைய முடிவுதான் ஈழப் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வான முடிவாக இருக்கும் என்பதை பொதுச் செயலாளர் வெங்கடேசன் கூட்டிலிருந்து நாங்களும் அவர்கள் எங்களை ஓரளவு அங்கீகரிப்பதை தெரிந்து கொண்டோம்.
வேலுப்பிள்ளை பிரபாகரன். பின்னர் இலங்கையில் போர் நிறுத்த காலத்திலும் போர் நிறுத்தம் ஏட்டளவிலே நின்று போய் போர் வெடித்த 2006-2009 காலகட்டத்திலும் பிபிசி தமிழோசை நடுநிலையாக நின்று போரின் பல்வேறு பரிமாணங்களையும் மக்கள் பட்ட துயரங்களையும் துல்லியமாக நேயர்களுக்கு அறிய தந்தது. இலங்கையின் போரின் இறுதிக்கட்டத்தில் போர் முனையில் செய்தியாளர்கள் சுயாதீனமாக செல்ல இலங்கை அரசு கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் இலங்கை போரின் இருதரப்பு குரல்கள், போர் பகுதியில் தொடர்ந்து பணியாற்றி வந்த மருத்துவர்கள் மற்றும் மக்களின் குரல்களை தொலைபேசி மூலம் பேட்டியெடுத்து தமிழோசை பதிவு செய்தது. இலங்கை போர் முடிந்த காலம் தொழில்நுட்ப மாற்றங்களும் பெருமளவில் ஏற்பட்ட காலம். இணைய தொழில்நுட்பம் 1000வது ஆண்டுகளின் ஆரம்பத்திலேயே வந்த நிலையில் இணையத்திலும் பிபிசி தமிழ் தனது முத்திரையை பதித்தது. பின்னர் சமூக ஊடகங்கள் பெருக ஆரம்பித்த நிலையில் பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டாகிராம் என்று அனைத்து சமூக ஊடகங்களிலும் அது தனது இருப்பை நிலைநாட்டியிருக்கிறது. தமிழ் ஊடக வெளியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் தொலைக்காட்சியிலும் பிபிசி தமிழ் நுழைந்து வெற்றி கூடி நாட்டியிருக்கிறது.
வணக்கம், இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச மற்றும் விளையாட்டு செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள்.
2015 ஏப்ரலில் இருந்து பிபிசி தமிழின் 10 நிமிட தொலைக்காட்சி சென்னையிலிருந்து இயங்கும் தந்தி டிவி மூலம் வார நாட்களில் ஒளிபரப்பாகி வருகிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் பல்கி பெருகி சிற்றலை வானொலிக்கு ஆதரவில்லாமல் போன இந்த காலகட்டத்தில் நேயர்கள் புதிய ஊடகங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கையில் பிபிசி தமிழும் பின்தங்க முடியாதல்லவா? இந்த அடிப்படையில் தான் பிபிசி தமிழ் கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து இந்திய இலங்கை நேரப்பகுதிக்குள்ளிருந்தே இயங்க முடிவு செய்து தன்னுடைய வானொலி மற்றும் இணையப் பணியை டெல்லியிலிருந்து இயக்க ஆரம்பித்தது. டெல்லிக்கு மாறியதிலிருந்து பிபிசி தமிழோசை இணைய சேவையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை செலுத்தி வருகிறது. இணையதளத்தில் ஆழமான கட்டுரைகள், காணொலிகள், ஒலிப்பழைகள், சமூக ஊடகங்களில் நேரலைகள் போன்ற புதிய முயற்சிகளை பிபிசி தமிழ் .com செய்து வருகிறது.
தமிழ்நாட்டில் படிக்கிற குழந்தைகள் தமிழ் கட்டாயமாக படிக்கப்பட வேண்டும், படிப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து வந்தால் ஒழிய இன்னொரு தலைமுறை தமிழுக்குள் போகுமா என்று தெரியாது. புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் அத்தனை பேரும் தங்கள் பிள்ளைகள் தமிழ் அடையாளத்தோடு வளர வேண்டும் என்று தவிக்கிறார்கள். எனக்கு உலகமெல்லாம் ஈழத்தமிழ் நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தவிக்கிறார்கள். அந்த சூழலுக்கு தாண்டிகள் வர முடியவில்லை. அந்த நிலை தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாதல்லவா?
இந்தியாவிலிருந்தே இயங்கும் நிலையில் தமிழ் நேயர்களுக்கு தேவைப்படும் இந்திய மற்றும் இலங்கை செய்திகளுக்கும் உலகச் செய்திகளுக்கும் இணையத்திலும் சமூக ஊடகங்களிலும் பிபிசி தமிழ் .com முக்கியத்துவத்தை வழங்கி வருகிறது. சிற்றலை ஒலிபரப்பு நின்றாலும் வானொலியிலிருந்து முற்றாக பிபிசி தமிழ் விலகிவிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் இலங்கை நேயர்களுக்காக 5 நிமிட உலகச் செய்தி அறிக்கையை பண்பலை ஊடாக இலங்கையிலிருந்து ஒலிபரப்பாகும் சக்தி FM மூலம் பிபிசி தமிழ் ஒலிபரப்பி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தமிழோசையின் நீண்டகால நேயர்கள் தமிழோசையின் இந்த புதிய பயணத்திலும் அதனை தொடர்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த சிற்றலை சேவையிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.